வரலாற்றை நாம பார்க்கணும். அருமையான பெருமக்களே, அதனால உலகத்தில் நாம மற்றவங்கள்ட்ட பிரியமா இருக்கிறது, நேசமா இருக்கிறது என்பதை போலவே குடும்பத்திலையும் பிரியமா இருக்கணும். என்ன, இந்த ஒரு ஆள் வந்து நல்ல மனிதனுங்கிறதுக்கு உண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா, குடும்பத்திலே நெருக்கமானவர்கள்ட்ட பிரியமா இருந்துட்டா யார்கிட்ட நல்ல மனுஷன் தான். நெருக்கமான என்ன, அடிக்கடி பாக்குறவங்க, சந்தோஷத்துல ஒன்னா இருக்கிறவங்க, துக்கத்துல ஒன்னா இருக்கிறவங்க, கஷ்டத்துல ஒன்னா இருக்கிறவங்க, இவருடைய உச்சத்தில் ஒன்னோட இருப்பவர்கள், இவருடைய சிரமத்தில் ஒன்றாக இருப்பவர்கள், அவங்களோடு நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு நன்றாக பழக தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்றுவீர்கள் அர்த்தம் பெருமக்களே. அதனால அப்படிப்பட்ட விஷயங்கள்ல சரி அதெல்லாம் சரிதான், ஆனா மனுஷ மாதிரியா இருக்கான், என்ன பாடுபடுத்துறான் நம்மள, அவன் அப்படி செய்யறானே, இப்படி செய்யறானே, அவன் அப்படி செய்துட்டானே, நீங்க சொல்றது சரிதான், அப்படித்தான் இருக்கணும் தான், ஆனா அவன் அப்படி நடக்கலையே, அவன் அப்படி நடந்துக்கிற இல்லையே, நான் பேசுற மாதிரியே அவன் நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இருக்கத்தான் செய்யும், ஒவ்வொரு ஒவ்வொரு கதைகளை கேட்டா ஒவ்வொரு விஷயம் தான் இருக்கத்தான் செய்யும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லாசன் சொல்றாங்க, நீங்க சேர்ந்து இருங்க, அவங்க சேராட்டாலும் சரி நீங்க சேருங்க, சேர்ந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், துன்யாவில் மூணு பலன் சொல்லியிருக்கிறாங்க, ஆகிரத்தில் ரெண்டு பலன் ஹதீஸ்ல வருது. துன்யாவினுடைய அந்த மூணு பலன்களை முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸ் வருது, பல்வேறு கிதாபுகள்ல வருது. ஆகிரத்தினுடைய ரெண்டு பலாவரனை பற்றி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹதீஸிலே சல்லாஸுடைய வாக்கை சொல்லி காட்டுவார். துன்யாவினுடைய பலாவரங்களை பற்றி சொல்லும் பொழுது, யார் உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிணக்குகளை அதில் அனுசரிச்சு யார் போயிடுறாங்களோ, விட்டு கொடுத்து போயிடுறாங்களோ, கடினமான வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க, அல்லாவுக்காக மன்னிச்சிட்டார், யா அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன், நீ அதுக்காக அவரை தண்டிச்சிடாத, நீ அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவரை நல்ல நிலையில் ஆக்குன்னு துவா செய்யறார். அவர் வந்து மன்னிப்பு கேட்கல, இவரா மன்னிச்சு போயிட்டார். அவர் இவற்றை வந்து கடுமை காட்டுறார், ஆனாலும் இவர் அதில் இறங்கி போறார். அவர் இவரை மதிக்கல, ஆனாலும் இவர் மதிச்சு நடக்கிறார். அப்படி நடந்தால் அதுக்கு பேர் தான் உறவுகளை இணைந்து வாழுதல் அர்த்தம். அவர் செய்தா நான் செய்வேன், அதுக்கு பேர் உறவு இணைகிறது அல்ல, அது வியாபாரம், அதுக்கு பேர் வியாபாரம். அவர் பணம் கொடுத்தா இவர் சரக்கு கொடுப்பாரு, இது வேறு சிலத்து ரகம் ஒண்ணும் இல்ல, இது வியாபாரம். இது அவர் சேர்ந்து வாழ்ந்தால் நானும் சேர்ந்து வாழ்வேன், அது பகரம் அல்லவா, அது சிலத்தல்ல, அது சேருதல் சொன்னாங்க. சேருதல் என்றால் அவர் முறித்தாலும் நீ சேர்ந்து வாழ்வது, அதுதான் சேருவது அர்த்தம் சொல்ல அதுல விளக்கம் சொல்றாங்க. அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் உள்ள பலாவரங்களை பற்றி சொன்னார்கள். முதலாவது பலன், துன்யாவிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவான்னு சொன்னாங்க. துன்யாவிலேயே ரெண்டு காரியத்தினுடைய பலாவரன் உடனே கிடைச்சிடும், துன்யாவிலே கிடைச்சிடும், துன்யாவிலையும் சீக்கிரம் கிடைச்சிருமா, ரெண்டு காரியத்துக்குண்டான பலாபலன். அதுவும் ஹதீஸ்ல வருது, இது இடையில நிக்கிறது சொல்றேன். ரெண்டு காரியத்தினுடைய பலாபலன் இருக்குத, துன்யாவிலேயே கிடைச்சிடும், சீக்கிரமும் கிடைச்சிடும். துன்யால மட்டுமில்ல, ஆகிரத்திலும் இருக்குது, ஆனா துன்யாவிலையும் கிடைக்கும், சீக்கிரமும் கிடைக்கும். முதலாவது என்னன்னு சொன்னா, உறவுகளை சேர்ந்து வாழ்பவருக்குண்டான உயர்வு, பணிந்து செல்பவருக்குண்டான உயர்வு. உறவுகளை சேருவதும் பணிவதும், பணிந்து போயிடுறார் இவர், இவர் பணிந்து போயிடுறார். ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துல சண்டை, சண்டை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு ஆம்பளைய அஞ்சாறு பொம்பளையை சேர்ந்து பேசுறா, ஒரு ஆம்பளைய அஞ்சாறு பொம்பளையை சேர்ந்து வாட்டுனா இப்படி எப்படி வாட்டு இல்லை, ஆனா அவர் நிக்கிறார், பொறுமையா நிக்கிறார், அவ்வளவு கேட்டுக்கிட்டு நிக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, ஏதாவது ஒரு சொல்லத்தான் செய்யலாம்னு நிக்கிறார். இந்த பணிவுக்கு அல்ல நிச்சயம் வெற்றி கொடுக்கத்தான் செய்வான். இதை தொட்டவன எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது, இருக்கட்டும் சொல்லி முடிச்சார், அதிக சோபன அங்க போயிட்டே இருக்கூடாது பெருமக்களை. அதனால ரெண்டு காரியத்தினுடைய பலாபலன் இருக்குதே, துன்யாவிலே கிடைச்சிடும். ஹரீஸ்ர வருது, சல்லாசனுடைய வாக்கு ஒரு காலம் பொய்யாகாது. முதலாவது என்னன்னு சொன்னா, உறவுகளை இணங்கி நீங்கள் வாழ்ந்தால் அதற்குண்டான பலாபலன் துன்யாவிலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். பணிந்து வாழ்ந்தால் அதற்குண்டான பலாபலன் துன்யாவிலே கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்கும். அது மாதிரி உறவுகளை முறித்து வாழ்ந்தால் அதனுடைய ஆதாபம் துன்யாவிலேயே கிடைக்கும், சீக்கிரமும் கிடைக்கும். கிபிர், பெருமை கொண்டு வாழ்ந்தால், அகம்பாவத்தை வெளிப்படுத்தினால், கிபிரை வெளிப்படுத்தி வாழ்ந்தால் அதற்குண்டான அதாபம் துன்யாவிலே கிடைக்கும், சீக்கிரமும் கிடைக்கும். ஹதீஸ்ல வருது. கிபருங்கிறது என் மேலாடை, அல்லாஹ் சொல்கிறான் அது எனக்கு சொந்தம், அதை யாரை எடுக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறது இல்லை. உன்னிடத்தில் பணிவுதான் வேண்டும். கிபருங்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒண்ணு. காலமெல்லாம் அல்லாஹுவை வணங்கி அந்த ஷைத்தானை வெளியேற்றியதற்கான காரணம் கிபர் அல்லவா? அந்த பெருமை தான் உன்னை வெளியேற்றிடுச்சு. பெருமை கொண்டவன் அது இழிவடையத்தான் செய்வான், அது உலகத்திலேயே நடக்கும். உறவுகளை முறித்தவனுக்கும் சரி, அதாப் என்பதும் கஷ்டம் என்பதும் உலகத்திலேயே வரும். துன்யாவிலேயே உடனடியாக கிடைக்கக்கூடிய காரியங்கள் இந்த ரெண்டு ஹதீஸில் இருக்கு. பெருமக்களே, உலகத்திலே உறவுகளை பேணி வாழ்ந்தால், இணங்கி வாழ்ந்தால், சேர்ந்து வாழ்ந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் ஹதீஸிலே வருகிறது. துன்யாவில் மூணு பலன், துன்யாவில் அதற்கு மூணு பலன்கள் இருக்கிறது. முதலாவது என்னன்னு சொன்ன, நீண்ட ஆயுள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த நசீபை தந்திடல வேண்டும். பெருமக்களே, சாதாரணமான பாக்கியம் அல்ல, மகத்தான பாக்கியம். சொன்னவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது விஷயத்துல நாம என்ன செய்யணும்னு சொன்னா, வெறும் வார்த்தையால் சொல்வதோ சரி இந்த நேரத்தில் நினைக்கிறதோ அல்ல, நாம வாழ்க்கையில் அதை உறுதியாக பற்றி பிடிக்கணும் ஆசைப்படணும். நாம சேர்ந்து வாழ்வோம், என்னைக்கு இணங்கி வாழ்வோம், அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும்னு ஆசைப்படணும். யார் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் துண்டித்தாலும் நீங்க அனுசரிச்சு போனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் துன்யாவில் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பான்னு சல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டாவது சன்மானம் என்ன? விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான், விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான். வேற என்னங்க வேணும் துன்யாவில்? நீண்ட ஆயுள்னா நல்ல ஆசியத்தும் நல்ல சுகமும் எல்லாம் வந்து சேர்ந்துருது. அதே மாதிரி விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் தருகிறான். மூன்றாவது சல்லாஹ் சொன்னாங்க, கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னாங்க. அவருடைய மரணத்தையும் அல்லாஹ் மஹ்மூதாக புகழுக்குரியதாக ஆக்குகிறான், கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாக்கிறான். இந்த உறவுகளை பேணுகின்ற காரணத்தினாலே துன்யாவில் கிடைக்கக்கூடிய மகத்தான சன்மானம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தது. பெருமக்களே, கியாமத்தினுடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தபரானியில் ஹதீஸ் வருது, அல்லாஹ் ரெண்டு வாக்கை அளிக்கிறான் உறவுகளை பேணுபவர்களுக்கு. முதலாவது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய ஹிசாப் லேசாயிடுது, கேள்வி கணக்கு லேசாயிடும். யாருக்கு கேள்வி கணக்கு லேசாயிடுச்சோ எல்லாமே லேசாயிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, கேள்வி கணக்கு லேசானா இல்ல லேசாயும். அதே மாதிரி அவர் கியாமத்தில் சீக்கிரமா சொர்க்கம் போயிடுவார், சீக்கிரமா சொர்க்கம் போயிடுவார். உறவுகளை பேணுபவர்களுக்கு எவ்வளவு பெரிய வாக்குறுதி! பெருமக்களை, சாதாரணமான விஷயமா இவைகள் எல்லாம். நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது 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 கேட்க பெற வேண்டிய மகத்தான இந்த சோபனங்களை, இந்த பாக்கியங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு அறமான உன்னதமான இந்த காரியத்திற்கு பகரமாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்தணும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஹஜ்ஜுக்கு புறப்படுறதுக்கு முன்னால் அவங்க பேண வேண்டிய பல காரியங்கள்ல, முதலாவது காரியம் நீயத்தை சரியாக்கணும். நீயத்தை சரியாக்கணும். என்ன இன்னைக்குள்ள காலகட்டங்களில் ஹஜ்ஜினுடைய இதுங்கிறது ஒரு விரம்பர நிலைக்காக வேண்டி, வேறு வேறு நோக்கங்களுக்காக வேண்டி ஆகி போய்விட்டது. அப்படிப்பட்ட காலகட்டம் வந்துகிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும், கியாமத்துடைய நெருக்கத்திலே ஒரு காலம் வரும், அந்த நேரத்திலே ஹஜ்ஜினுடைய நோக்கங்கள் மாறி போகும்னு சொன்னாங்க. ஏழைகள் யாசகம் கேட்பதற்காக வருவார்கள், வசதி உள்ளவர்கள் சுற்றுலாவுக்காக வேண்டி வருவார்கள், அது மாதிரி உலமாக்கள் பேர் புகழுக்காக வேண்டி செய்வார்கள், மற்றவங்க வேண்டி துன்யாவினுடைய நிலைப்பாடுகளுக்காக வேண்டி அந்த காரியங்களை செய்வாங்கன்னு ஒரு காலம் வரும்னு சல்லா சில எச்சரிச்சாங்க. அந்த காலம் வந்துருச்சோன்னு பயப்பட வேண்டிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அப்ப அதனால நீயத்தை சரியாக்கணும். ரப்பே உன் திருப்திக்காக, நமக்கு நோக்கம் ரப்பினுடைய திருப்திங்கிறது, அந்த நீயத்தை சரியாக்கணும். அது மாதிரி ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால உறவுகளுக்கு மத்தியில் உள்ள அந்த மனக்கசப்புகளை எல்லாம் நீக்கணும். ஏன்னா அந்த உறவுகளில் வந்து உறவுகளுடைய முறிவு இருக்கும் பொழுது ஹதீஸ்ல கூட வருது இல்லையா, புனித இரவுகள்ல கூட சல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொது மன்னிப்பு அளிக்கிறான். அந்த நேரத்துல கூட உறவை துண்டித்தவனை அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல அவனுடைய துஆக்களை கபூல் செய்யறது இல்லைன்னு வருது. அவனுடைய துஆ கபூல் செய்யாததுனால மற்றவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகுதுன்னு கூட ஹதீஸ்ல வருது. அப்ப அதனால அந்த அளவுக்குள்ள விஷயம் பெருமக்களே. அதனாலே நாம் நம்முடைய இப்படிப்பட்ட மனக்கசப்புகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும். சிறுவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அவங்களுடைய உலகத்தில் நின்று நாம் பார்க்க பழக வேண்டும். அதே மாதிரி பெரியவர்களுக்கு மத்தியிலே உள்ள இந்த சஞ்சரவுகளுக்கெல்லாம் காரணம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கெட்ட எண்ணங்கள், அதன் காரணத்தினாலதான் சண்டைகளை வருது. நல்ல எண்ணம் வச்சு பாருங்க, ஒரு ஆள் மேல பிரிய வச்சு பாருங்க, ஒரு ஆள் மேல ஒரு சண்டை வருது, இந்த சண்டைக்கு என்ன காரணமா, அந்த சுற்றுச்சூழலை விளங்கினாலே சாதாரணமா சண்டை குறைஞ்சிடும். நம்மளை பார்த்து இப்படி ஒரு வாசகம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு வாசகம் சொன்னாருன்னு வைங்களேன், என்ன காரணத்தினால அவர் சொல்லியிருப்பாரு, என்ன நடந்திருக்கும், யாராவது நம்மளை பத்தி அவர்கிட்ட தப்பா சொல்லியிருப்பாங்க, அப்ப அதனால அவர் சொல்லியிருக்கலாம். நம்மளை பார்த்து இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை சொல்லிட்டாரு, இவ்வளவு பழக்கமா இருந்தார், அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டுன்னு நினைப்போம். அவருடைய சூழலில் இருந்து நாம் பார்த்தால், அந்த சூழலில் இருந்து நாம நம்மளை பார்த்தோம்னு சொன்னா அவர் செய்தது தப்பு இல்லை நமக்கு விளங்கிடும். அப்ப அதனால ஒரு ஆள் மேல கெட்ட எண்ணம் ஏற்படுவதுதான் பலவிதமான சண்டைகளுக்கும் பிளவுகளுக்கும் காரணம். அந்த கெட்ட எண்ணம் ஏற்படுறதுக்கான காரணம்ங்கிறது முஹப்பத்தினுடைய குறைவும் அறிவினுடைய குறைவும், சுற்றுச்சூழலை அறிந்து விளங்கக்கூடிய அந்த தன்மையினுடைய குறைவு தான். உண்மையான பெருமக்களே, இன்னும் சில விஷயங்களை சொல்ல நினைச்சேன், நேரத்து எனக்கு உள்ள சூழல் காரணத்தினால உடல்நிலையினால இன்ஷா அல்லாஹ் நான் பயானை நிறைவு செய்கிறேன். ஜும்மாவில் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் ஞாபகிச்சு நான் முடிக்கிறேன். ஜும்மாவுடைய பயான்ல கடைசியா ஒரு விஷயத்தை சொன்னேன், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு நல்ல காரியம் செய்யறோன்னு வைங்க, ஒரு நல்ல காரியம் செய்யறோம், ஒரு நல்ல பார்வையை பார்க்கிறோம், ஒரு நல்ல சிந்தனை சிந்திக்கிறோம், ஒரு நல்ல செயலை செய்யறோம், இதுக்குண்டான பலாபலன். அதே மாதிரி ஒரு கெட்ட பார்வையை பார்க்கிறோம், ஒரு கெட்ட சொல் சொல்றோம், ஒரு கெட்ட செயலை செய்யறோம், ஒரு கெட்ட எண்ணங்களை எண்ணுகிறோம் என்றால் இதனுடைய பலாபலனையும் அல்லாஹு தஆலா துன்யாவிலும் வைத்துத்தான் இருக்கிறான், இந்த ஜஸாவை துன்யாவிலும் கொடுக்கத்தான் செய்வான் சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறான், அதாவது ஒண்ணு நன்மையான செயல்களினுடைய வழின்னு ஒண்ணு இருக்குது, தீமையான செயல்களுடைய வழின்னு ஒண்ணு இருக்குது. குர்ஆன் ஷரீஃபிலே உள்ள ஒரு வரலாறுன்னு பாக்குறதா இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் அவருடைய சகோதரருடைய வரலாறும் எடுத்துக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்தா பாவத்திலிருந்து தன்னை தடுத்தாத்து கொள்வதற்கு எவ்வளவு முயற்சிகள் அவங்க செய்தவங்க, அவங்களுடைய வரலாறு பூரா அதுதான், பாவத்தை விட்டும் தன்னை தடுத்தார்கள். சகோதரர்களை பொறுத்தவரையில பாவத்தை செய்தாங்க, பாவத்தை செய்த அந்த சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, இப்ப செய்துக்குருவோம், பின்னால ஒரு காலத்துல நாம நல்ல மனுஷன் ஆயிடுவோம் நினைச்சாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், பின்னாம நாம நல்ல மனுஷன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சாங்களாம். நிறைய பேர் பாவம் செய்யறவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க, இந்த வயசுல பாத்துக்கிருவோம் வேற எப்பவும் பார்க்க போறோம், இந்த வயசுல செய்துக்குருவோம் பிறகு எப்பவும் செய்ய போறோம், இப்ப வாங்கறத வாங்கிடுவோம் அப்புறம் தௌபா செய்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லி பாவத்தை செய்தது மாத்திரமல்ல பாவத்திற்கு நியாயமும் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் கிணத்துல தூக்கி கொண்டு போய் போட்டாங்க, எவ்வளவு பெரிய அநியாயம், ஆனால் என்ன ஆனது முடிவு, அல்லாஹு தஆலா அதற்கான ஜஸாவை வைக்காமல் விட்டு விட்டானா, எப்படி விடுவான்னு கேட்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹ்வுக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்தீங்க, அவனுடைய திருப்திக்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்தீர்கள், பாவத்தை விட்டீர்கள், உங்களை கண்ணியப்படுத்தாமல் அல்லாஹ் எப்படி விடுவான் கேட்கிறாங்க இமாம் ஷாஃபி. அது மாதிரி ஒரு பாவத்தை செய்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு எதிரானது அது, அல்லாஹ்வுக்கு எதிரான அந்த பாவத்தை செய்தவர்களை அல்லாஹ் ஒரு தண்டனையும் இல்லாம சும்மா விட்டுருவானா, எப்படி விடுவான் கேட்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. நிலைமை என்ன ஆனது, குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறதே நீண்ட வரலாறு, குர்ஆன் என்ன சொல்கிறது, கடைசியிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் தேசத்தினுடைய மிஸ்ர் நாட்டினுடைய நிதியமைச்சராக மாறுகிறார்கள், நிதியமைச்சராக மாறுறாங்க. சகோதரருடைய நிலை என்னாச்சு, ஆரம்பத்தில் இவங்களுக்கு எதிராக பாவங்களை செய்தார்களே அவர்களுடைய நிலை என்ன ஆனது, அவர்களுடைய நிலை என்ன ஆனது, அவங்கள்ட்ட போய் யாசகத்தை கேட்க வைத்தது, அவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்டு நிற்கிறாங்க, மஸ்ஸலா மஸ்ஸனா வஹலனல் துர் ஏதாவது எங்களுக்கு சதக்கா செய்யுங்க கேட்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது சதக்கா செய்யுங்க. எங்களுக்கு இந்த அளவையிலே நிறுத்தி தானியங்களை கொடுங்கள். அற்பமான பகரத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எங்களுக்கு சதக்கா செய்யுங்கள். அல்லாஹ் சதக்கா செய்வர்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பான்னு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உடனே வந்த சகோதரர்கள்ட்ட கேட்டாங்க, மா ஃபஅல்தும் பியூசுஃப வஅஹீஹி இத் அன்தும் ஜாஹிலூன், நீங்க எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல எப்படி நடந்துகிட்டீங்கன்னு கேட்டாங்க. சகோதரர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னு தெரியாது அவங்களுக்கு, அவங்க கேட்கிறாங்க மாந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல நீங்க எப்படி நடந்துகிட்டீங்கன்னு கேட்டாங்க. சகோதரர்கள் ஆச்சரியப்பட்டு திரும்ப கேட்டாங்க, இன்னக்கதான் யூசுப், நீங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமான்னு கேட்கிறாங்க. திகைச்சிட்டாங்க, நடுங்கிட்டாங்க. ஏன்னா இப்ப அவருடைய பொறுப்பு ஸ்தானம் அந்தஸ்துங்கிறது எவ்வளவு உயர்வதில் இருக்கிறார், அவங்க நிக்கிறவங்க எப்படி நிக்கிறாங்க, என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், யாரும் கேட்க போவதில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்கள், அதன் காரணத்தினால் தானே பாவத்தை விட்டு ஒதுங்கினார்கள். தன்னந்தனியாக இருந்த அவர்களை யாருமே பார்த்திருக்காத நிலையில இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்தது. அழகு நிரம்பி இருந்த அந்த பெண்ணை, தனிமையில் இருந்த அந்த பெண்ணை, தன்னை அழைத்த, தன்னை விரும்பி அழைத்த ஒரு பெண்ணை, தனக்கும் வேறு சேருவதற்கோ கூடுவதற்கோ இல்லாத நிலையில இருந்த அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தான் அப்படி ஒரு பாவத்தை செய்தால் தன்னை தண்டிப்பதற்கு கேட்க கூட பெற்றோர்கள் அந்த நேரத்தில் இல்லாத நிலையிலே, தன்னுடைய குடும்பத்திலே மற்றவர்கள் இல்லாத நிலையிலே, தான் பிறந்த ஊரும் இல்லாத நிலையில் இந்த பாவத்தை செய்வதற்கான சூழல் இருந்தும் கூட அல்லாஹுக்காக அதை விட்டு ஒதுங்கினாங்களே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விட்டுட்டானா, எவ்வளவு கண்ணியப்படுத்தலாம் பின்னால. பாவம் செய்தவர்களை அல்லாஹ் இழிவாக நிற்க வைத்தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்தி வைத்தான். வந்து நிக்கிறாங்க, உடனே அதற்கு யூசுப் கேட்கிறாங்க, நீங்க என்ன செய்தீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல, நீங்க தான் யூசுஃபான் கேட்டாங்க. அதுதான் அல்லாஹ் அடுத்து கரங்கி வருவதற்கான வழியும், இனிமேல் அப்படி பாவம் செய்ய மாட்டோம் என்ற உறுதியும். அதனால ஒரு காரியத்தை செய்தால் அதற்குண்டான பகரம் துன்யாவில் இருக்கும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இஸ்லாமுடைய வரலாற்றை வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே கூட சகோதரர்களிடத்திலே பழங்கவில்லை, அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்தா சொல்லி சொன்னாங்க. இன்னஹு மன் யத்தகி யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுலீஉல் முஹ்ஸினீன், யார் அல்லாஹ்வை பயந்துவார்களோ, யார் சபரோடு வாழ்ந்தார்களோ, அவர்களுடைய கூலியை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்ன குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அருமையான பெருமக்களே, நம்ம வாழக்கூடிய இந்த சூழல்லையும் ஃபசாதுகள் ஏற்படாம இருக்கணுமானா அல்லாஹுவை வணங்கி வாழ வேண்டும், உறவோடு இணங்கி வாழ வேண்டும், சின்ன சின்ன மசப்புகளை நாம மாற்ற வேண்டும், குடும்பங்கள் இணைந்து வாழக்கூடிய அந்த தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையாக மகப்பலத்து கரணும், நல்ல பார்வை பார்க்க வேண்டும். கெட்ட எண்ணங்களோடு எதையும் பார்ப்பதை தவிர்த்து, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நல்லெண்ணங்களோடு பார்க்கக்கூடிய அந்த உயர்ச்சி நாம் வளர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் அந்த உறவு மேம்படும், குழப்பங்கள் நீங்கும். அல்லாஹு தஆலா இதைத்தான் குழப்பங்கள் என்று சொல்லி காண்பிக்கிறான். அதனால் நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், பெரியவர்களுக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தாது நாம நல்லத்தோடு அணுகி அந்த காரியங்களை சீர்படுத்த வேண்டும். சீர்படுத்தினால் அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்களையும் சீராக்கி நம்முடைய சந்ததிகளுடைய சீராக்கி வைப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹு தஆலா நம் எல்லோருடைய வாழ்வையும், நம் துன்யாவையும் ஆகிரத்தையும், நம் சந்ததிகளுடைய வாழ்வையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.